இலட்சிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் மூத்த தமிழ் வானொலியாக 24 மணித்தியாலங்களும் ஓயாது உறங்காது உலகத் தமிழ் உள்ளங்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் எம் தமிழ் உறவுகளுக்கு எங்கள் இனிக்கும் தமிழ் வணக்கங்கள். இன்றைய வெள்ளிக்காலை பொழுதில் வழமை போல் நற்சிந்தனையுடன் வருகை தந்துள்ளார் பெரும் மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர குருக்களையா அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பிய எண்ணினிய வணக்கங்களை சமர்ப்பித்து ஆனந்தமாய் மலர்ந்திருக்கின்ற இன்றைய வெள்ளிக்கிழமை காலை வேளை உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் அள்ளி வழங்க வேண்டுமென பிரார்த்தித்து சமூக சிந்தனைகளை கூற விளைகிறேன். 100 ஒட்டகங்களை வைத்துக் கொண்டு வேலை செய்கின்ற ஒருவன் முனிவர் ஒருவரை நாடி சென்று வீட்டில் தெருவில் ஊரில் வேலை செய்யும் இடத்தில் என்று எங்குமே என்னை பிரச்சனைகள் துரத்தி வருகின்றன. பல நாட்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தூங்க முடியவில்லை, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்போது நேரம் மாலை வேளையே நெருங்கிக் கொண்டிருந்தது. முனிவர் அவனிடம் தோட்டத்திற்கு சென்று ஒட்டகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என பார்த்துவிட்டு வா என்றார். சென்றவன் திரும்பி வந்து 100 ஒட்டகங்களும் நின்று கொண்டிருக்கின்றன என்றான். நல்லது, அந்த 100 ஒட்டகங்களும் தரையில் படுத்தவுடன் அங்கே இருக்கின்ற ஓய்வறையில் நீ படுத்து தூங்கிவிட்டு காலையில் திரும்ப வா என்றார் முனிவர். சரி ஐயா என்று தோட்டத்திற்கு போனவன் கண்களில் தூக்கமன்றி களைப்புடன் காலையில் திரும்பி வந்து, ஐயா இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்றான். என்ன ஆயிற்று என்று கேட்டார் முனிவர். சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்துவிட்டன, சில ஒட்டகங்களை நான் வலுக்கட்டாயமாக படுக்க வைத்தேன், ஆனால் அனைத்து ஒட்டகங்களையும் என்னால் படுக்க வைக்க முடியவில்லை. சில படுத்தால் சில ஒட்டகங்கள் எழுந்து கொள்கின்றன, அதனால் நான் தூங்குவதற்கு போகவே இல்லை என்றான். முனிவர் சிரித்தபடியே, இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பதென்பது ஒட்டகங்களை படுக்க வைப்பதை போன்றது. சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும், சிலவற்றை நாம் வலுக்கட்டாயமாக முடித்து விடலாம், ஆனால் ஒன்று முடிய இன்னொன்று புதிதாக எழும். அனைத்து பிரச்சனைகளையும் முடித்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்கவே முடியாது. பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியுமென கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் என்றார் முனிவர். முனிவரை வணங்கிவிட்டு சென்றவன் சில நாட்கள் கழித்து வந்து முனிவரிடம், சில ஒட்டகங்கள் படுக்கவில்லை என்றாலும் நான் நிம்மதியாக படுத்து உறங்குகிறேன் என்றான். என்ன நேயர்களே, நான் கூற வந்த சிந்தனை புரிந்திருக்கும் என நம்புகிறேன். வாழ்வில் பிரச்சனைகள் என்பது 100 ஒட்டகங்களைப் போன்றது, அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு குறைவே, ஒவ்வொன்றும் படுப்பதற்கான காலம் உள்ளது. அப்படியே நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் உள்ளது. ஆகவே சிலவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை அமைதியாக அனுபவிப்போம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.
ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுய தனிமைப்படுத்தலுக்கு, அதாவது லாக்டவுனுக்கு உட்பட்டிருக்கும் இந்த வேளையில் எமது மனநலம், எமது சமூகம் சார்ந்த மக்களின் மனநலம் பற்றி மனநல வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி யோகேஷ் புஷ்பராஜாவுடனான ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்கப் போகின்றோம். தற்போதிருக்கும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருக்கும் இந்த சூழலில் எதிர்பார்க்கக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, அது கூடுதலாக எவரை பாதிக்கக்கூடும் என்பதை பற்றி சற்று கூறுவீர்களா?
இந்த தனிமைப்படுத்தல் எல்லோருக்கும் பொதுவானது. இந்த லாக்டவுனினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதாவது வல்னரபிள் குரூப், இவர்கள் யார் என்றால், முதலாவது மனநோய் மற்றும் உளவியல் பிரச்சனைகள் உள்ளவர்கள், ஏற்கனவே ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பிடிஎஸ்டி, அதாவது அதிர்ச்சிக்கு பிறகான மன அழுத்தம், கிளஸ்ட்ரோபியா, மூடிய இடத்தில் ஏற்படுத்தும் பயம் போன்ற மனநோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள். இரண்டாவது கோமாபிட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது டயபிட்டிஸ், அஸ்மா, கேன்சர், சிறுநீரக நோய்கள், மேலும் மற்றைய நீடித்த கால நோய், குரானிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளவர்கள். மூன்றாவதாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் மிஸ்யூஸ், புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் பாய்ப்பவர்கள் தொடர்ந்து மற்றைய அங்கத்தவருடன் வீட்டினில் தங்கியிருக்கும் போது இதனை பாவிப்பதனால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். நாலாவதாக எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப், இளம் பிள்ளைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் ஒரே வீட்டில் தங்கும் போது அவர் அவரது பர்சனல் ஸ்பேசஸ் பாதிக்கப்படலாம். தத்தமது வேலைகளை, பொழுதுபோக்குகளை மற்றவருடன் அனுசரித்து போவதில் கடினமாக இருக்கலாம். ஐந்தாவது லிவிங் அலோன், கூட்டு குடும்ப வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் மாதிரி தனிமையாக வாழ்பவர்களும் தங்களது ரூட்டின் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நடைப்பயிற்சி, மற்ற நண்பர்களை சந்திப்பது, கோயில் மற்றும் சர்ச்சுகளுக்கு போவது போன்ற நாளாந்த நடைமுறைகளை தொடர முடியாமல் போகலாம். ஆறாவதாக டொமெஸ்டிக் வயலன்ஸ் அல்லது இன்சிடென்ட்ஸ், தம்பதிகளுக்கு இடையில் மற்றும் மற்றைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் உள்ள மனத்தாங்கல்கள் சண்டைகளாக முடியலாம். இந்த நேரங்களில் டைம் அவுட்டாக வெளியில் போக முடியாது, தொடர்ந்து ஒரே வீட்டினில் மனக்கசப்போடு தொடர்வது ஒரு கடினமான விடயமாகும். கடைசியாக அது சோஷியல் ஃபேக்டர்ஸ், நாங்கள் மற்றைய பிரச்சனைகளை, அதாவது நெருக்கடியான கூட்டு குடும்ப வாழ்க்கை, போதுமான வருமானம் இல்லாதிருப்பது, பொழுதுபோக்கு வசதிகள் பற்றாக்குறை, தொடர்ந்து வரும் கொரோனா பற்றிய நெகட்டிவ் மெசேஜஸ் எதிர்மறை கருத்துக்களை பார்ப்பதன் மூலம் உளவியல் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம். இவர்களுக்கு அதிகமான கவனம் கொடுத்து தகுந்த உதவிகளை பெறும் வழிகளை நாம் கையாள வேண்டும்.
ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுய தனிமைப்படுத்தலுக்கு, அதாவது லாக்டவுனுக்கு உட்பட்டிருக்கும் இந்த வேளையில் எமது மனநலம், எமது சமூகம் சார்ந்த மக்களின் மனநலம் பற்றி மனநல வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி யோகேஷ் புஷ்பராஜாவுடனான ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழலில் பாதிப்படையக்கூடிய குழுவினர் என்று ஒரு சில குழுக்களை பிரித்து காட்டினீர்கள். அவர்கள் எவ்வகையான உதவிகளை பெற முடியும், அல்லது அவர்கள் எவ்வாறு இந்த சூழலை அணுக முடியும் என்று சொல்வீர்களா?
பொதுவாக இந்த மாதிரியான நேரங்களில் ஒவ்வொருவரும் தமக்கு தெரிந்த வழிகளில் இந்த நெருக்கடியான சூழலை கையாளுவார்கள். இதனை நாம் அவர்களது பர்சனல் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவோம். நாங்கள் ஏற்கனவே இந்த லாக்டவுனை சமாளிக்க பல பிளான்ஸ் போட்டிருப்போம். தேவையான பொருட்களை சேகரித்து வைத்திருப்போம். இந்த நிலைமை மேலும் தொடரும் போது நாளாக நாளாக அதை சமாளிக்கும் எமது ரெசிலியன்ஸ், இதனையும் சமாளிக்கும் மனோதிடம் மேலும் மேலும் சோதிக்கப்படலாம். முக்கியமாக மேலே சொன்ன வல்னரபிள் குரூப்பில் உள்ளவர்கள் முதலில் தமது பிரச்சனைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவையான மருந்துகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் சேகரித்து வைத்திருக்க வேண்டும். தத்தமது குடும்ப வைத்தியர் ஜிபி அவர்களை டெலிபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். அன்றாட நடவடிக்கைகளை ஒருவித திட்டமிடலுடன் ப்ரோக்ராம் படி நடத்தலாம். குடும்ப அங்கத்தவர்களுடன் செலவிடும் நேரங்களை பிளான் பண்ணி செய்யலாம். ஏதாவது போர்ட் கேம்ஸ் மற்றும் குவிஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு அவர்களுக்காக நீங்கள் ஒதுக்கும் நேரம் மட்டும்தான். அதேவேளை சைல்ட் ஃப்ரீ டைம் என்று உங்களுக்கும் நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான எந்த வேலையையும் செய்யலாம். புத்தகம் வாசித்தல், பாடல்கள் பாடுதல் மற்றும் பாடல்களை கேட்டல் சித்திரம் வரைதல், தையல் வேலை செய்தல் என உங்கள் ஆள் மனது ஆசைகளை இந்த நேரங்களில் நிறைவேற்றலாம்.
கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளை இந்த நேரத்தில் நாம் எப்படி பேணலாம் அல்லது சுமூகமாக வைத்திருக்கலாம் என்பதை சற்று விளக்கி கூறுங்கள்.
உதாரணமாக, பழைய புகைப்படங்களை ஆல்பங்களில் போடலாம், டிவிடிகளில் நீங்கள் எடுத்த பிறந்தநாள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளை ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணலாம். இது உங்கள் பர்சனல் கனெக்டட்னஸை உங்கள் குடும்பத்தினருடன் மேலும் அதிகரிக்க செய்யும். நேரமில்லை நேரமில்லை என்று தள்ளி போட்ட வேலைகளை உங்கள் குடும்பத்தினருடன் இருந்து சேர்ந்து செய்யலாம். ஃபேமிலி டைம் என்று ஒரு நேரம் ஒதுக்கி உங்கள் பெற்றோர் பிள்ளைகளுடன் அமர்ந்து உங்களது மற்றும் அவர்களது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் டிவி ப்ரோக்ராம் என்ற ஒரே இடத்தில் இருக்காமல் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் அது உங்களுக்கு முறையான ஹெல்த் பராமீட்டர்ஸை தரலாம். உங்கள் பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், கான்ஸ்டிபேஷன், ஹார்ட் ரேட் போன்ற மற்ற விடயங்கள் சீர்படலாம். அத்துடன் நல்ல முறையான நித்திரை கொள்ளும் பழக்கத்தையும் இது உங்களுக்கு தரும். தனிமையில் இருக்கும் மற்றைய எமது சமூகத்தினருடன் தொடர்பில் இருத்தல் மிக அவசியமான ஒன்றாகும். உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடியுமானால் செய்யலாம், அல்லது அதற்காக எமது சமூகத்தில் உதவ முன்வரும் எந்த குரூப் குழுவினர் அவர்களுடன் தொடர்பு படுத்தலாம்.
சமூகத்தில் இந்த நேரத்தில் பலர் உதவ முன்வருவார்கள், அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்களை கேளுங்கள், பலர் உதவ தயாராயிருப்பார்கள்.
அல்ட்ரூயிசம் எனும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு எமக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தருவதோடு உளவியலில் அது ஒரு மருந்தாகவும் அமையும். நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த நிலைமையில் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த கடந்த நிகழ்வு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் இந்த நிலைமை மாறும், சீரடையும் என்ற நம்பிக்கை மட்டுமே உங்கள் வாழ்க்கையை முட்டுத்தரும். நடைபெறும் மாற்றங்கள் மிக வேகமாக நடைபெறுகின்றன. ஆத்திரம் கொள்வதாலும் அரசாங்கத்திடம் கோபம் கொள்வதாலும் நிலைமை மாறப்போவதில்லை. டிவி, வாட்ஸ்அப் போன்ற செய்திகளை பார்த்து பதற்றமடையாமல் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான சக்தியினை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள். எவரிடம், எவ்விடம், எப்படி அதனை பயன்படுத்தினால் குவாலிட்டி ஆஃப் யூர் ரிலேஷன்ஷிப், உங்கள் உறவுகளின் தரம் உயரும் என யோசியுங்கள். அப்ரிஷியேட் த லாக்டவுன் டைம். எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தருணம் மீண்டும் அமைய வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உங்கள் மெக்கானிக்கல் லைஃப் வாழ்க்கைக்கு திரும்பும் போது இந்த வாய்ப்பை நிச்சயம் நினைத்து பார்ப்பீர்கள். உளவியல் முறையான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் உங்களுக்கு என்ன சொல்வதென்றால், வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியினையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவிப்பதென்பதை எப்படி என்பதை சற்று விளக்கி சொல்ல முடியுமா?
சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அதை ரசிப்பது, ஒரு கதிரையிலிருந்து ஆறுதலாக ஒரு கோப்பை தேநீரை ருசித்து பார்ப்பது, கண்களை மூடி பழைய பாடல்களை ரசிப்பது, தோட்டத்தில் நடந்து அங்கு மலரும் பூக்களையும் மரங்களையும் பார்ப்பது, எல்லாவற்றையும் ஒரு ரசனையுடன் பாருங்கள். பிரேக் தி செயின் என்று அரசாங்கம் அடிக்கடி சொல்கின்றது. அந்த வாசகத்திற்கேற்ப இந்த நோய் தொற்று பரவாமல் தடுக்க தயவுசெய்து அரசாங்க அறிவுறுத்தல்களை கடைபிடித்து உங்கள் வீட்டிலேயே இருங்கள். நன்றி, வணக்கம்.
காலத்தின் தேவை அறிந்து இந்த சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருக்கும் இந்த வேளையில் தனது நேரத்தை பொருட்படுத்தாது இந்த நேர்காணலை தந்த வைத்திய கலாநிதி யோகேஷ் புஷ்பராஜாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
இந்த மாதத்தின் இன்றைய அடுத்த நிகழ்ச்சியாக வர இருக்கின்றது. தற்பொழுது உலகளாவிய ரீதியில் அனைவரிடத்திலும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற, பல உயிர் இழப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பாடல். இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் ஈழத்து சுந்தர் அவர்கள். இந்த பாடல் வரிகளுக்கு இசை அமைத்தவர் தாயகத்தின் இளம் இசை அமைப்பாளரான விமல் அவர்கள். இந்த பாடலை பாடியவர் தாயகத்தின் மூத்த பாடகரான சங்கீத ரத்தினம் நாகமுத்து ரகுநாதன் அவர்கள். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.
சங்கடாதம் நிகழ்ச்சியில் செல்வன் பூபாலசிங்கம் பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுப்பில் இருந்து மீள்க என் தமிழே என்னும் தலைப்பிலான கவிதை நூலாசிரியரின் குரலில் வருகின்றது.
மீழ்க என் தமிழே, ஆங்கில கூட்டுக்குள் அடைபட்டு முக்கி முனகி சிக்கி தவிக்கிறது என் சிந்து தமிழ். மூத்த மொழியான எங்கள் முத்தமிழ் எம்மை முத்தமிட்டு மகிழ்வூட்டும் முத்துத்தமிழ். உயிர்கொலை அனுபவம் ஒருமுறைதான் வருகிறது, ஆனால் மொழிக்கொலை ஒவ்வொரு கணமும் உள்ளாய் நெஞ்சில் தைத்து பாறாங்கல்லாய் தலையில் விழுந்து தொடர் மரண நரகானுபவத்தை நமக்கு தருகிறது. என்னால் முடியவில்லை, நெஞ்சு பொறுக்கவில்லை. தமிழ் தவிர வேறு எந்த ஒரு மொழியையேனும் வாழ்த்தி அந்த மொழியிலேயே கவியெழுதி பாடிப்பார் அதில் அதிசயிக்கும் அளவுக்கு அழகிராது, இரசனை பொங்க இன்பமிராது. ஆனால் தமிழை பற்றி அதன் சிறப்பையோ அதன் இருப்பையோ கூறி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கவியெழுதி பாடச் சொல்லி கேட்டுப்பார், தமிழின் அழகு மேலும் மேலும் மெருகுபெறும், காதில் தீந்தமிழ் சுவை நிரம்பி வழியும். தமிழுக்கு மாத்திரமே உள்ள தனிச்சிறப்பு இது. தமிழ் மொழி வாழ்த்து போன்று வேற்று மொழிகளுக்குண்டோ? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பல்மொழி பாண்டித்தியமும் கவிப்புலமையும் மிக்க மகாகவி பாரதி பாடியதை யாமறிவோம். ஆதி முதல் நம் மூத்த பரம்பரையில் வந்த தமிழ் மாமுனிவர்கள், தமிழ் மாமன்னர்கள், தமிழ் தரு புலவர்கள், பாவேந்தர்கள் தொடங்கி இன்று வரை வழித்தோன்றி வந்த மகாகவி புரட்சி கவி உள்ளடங்கலான புதிய கவிஞர்களினதும் தமிழ் காதலர்களினதும் தமிழ் கனவும் தமிழ் காதலும் கருப்புக்குள் தொலைந்த இருளின் கதையென கருத்தில் கொள்தல் முறையன்று. கொஞ்சம் எழில் தமிழை கொச்சையாக பேசி பேசி புதுமை என்ற பெயரில் எம் பண்டை தமிழை பழுதுபட வைத்து அழகு என்று அர்த்தமின்றி அர்த்தப்படுத்த பொய்மையாய் போராடி அழகு தமிழை அழிவுக்கும் இழிவுக்கும் உள்ளாக்கி ஆனந்தமடையும் ஆன்மாக்கள் அலைந்து திரிவது அனுகூலமாகுமா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதன் காதினிலே என மகாகவி பாரதி தமிழை மணந்து மணந்து இன்பம் நுகர்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்தான். இன்றைய தமிழ்நாடு என் தாய் தமிழோடு தினம் படும்பாடு நமது கண்கொண்டு பார்ப்பது கடினம்தான். ஒவ்வொரு தேசத்தினதும் உயிர்நாடி ஊடகங்களாயின் தமிழர் ஊடகங்கள் தம் பணியை தார்மீக உணர்வுடன் தமிழ்மானம் காக்கவும் தமிழரின் அவமானம் போக்கவும் துணை போகிறதா? நமக்குள் நாமே வினா தொடுப்போம். தமிழ் எழுத்துக்களில் ஆங்கில சொற்களின் அலறலும் ஆங்கில எழுத்துக்களில் தமிழ் சொற்களின் கதறலும் என எம் தமிழ் எழுத்தும் அதன் ஒலியும் தமிழ் சொல்லும் அதன் பொருளும் தமிழ் மொழியும் நாமும் வேறாகி தனித்துவம் இழந்து கூறாகி தமிழையும் இழக்கும் கொடுமையும் கண்டோம். நிறுவனங்கள் அமைப்புகளின் முகப்பலகைகளில் காணும் எழுத்துக்கள், போக்குவரத்து ஊர்திகளில் காணும் ஊர்களின் பெயர்கள், பாதைகளை அடையாளம் காட்டும் பெயர் பலகைகளில் உள்ள எழுத்துக்கள் என எங்கும் மொழியை பிசைந்து பிழிந்து தமிழை தரமிறக்கி கண்டறியாத கட்டுக்குலைந்த எழுத்துக்களால் மொழியினை உருக்குலைத்து ஆங்கில மோகத்தால் புறமொழி சாட்டையினால் தமிழை தமிழரே அடித்துதைத்து அளிக்கின்ற எழிநிலையும் கண்டோம். நாம் கண்டும் காணாதவராய் நின்றோம். அதனால் நாங்கள் கண்கட்டு போனோம். நமக்குள் நாமே காணாமல் போனோம். கடுஞ்சினம் கொண்டோம், ஆனாலும் பயனில்லை, ஏனெனில் நாமே அதற்கு துணை போனோம். வேற்றுமொழி புலமையானது கருத்தாடல், கலந்துரையாடல், தொடர்பாடல் மற்றும் உறவாடல் என்பவற்றுக்கு உகந்ததுதான். பல்மொழிகளை கற்பதும் அவற்றிலே புலமையடைதலும் சிறப்பே. ஆனால் கற்றவை அனைத்தையும் கலப்படமாக்கலும் காலாவதியாக்கலும் கண்டனத்திற்குரியதே, தண்டனைக்கும் உரிய குற்றமே. ஆதலால் நாமே நம்மை கண்டித்து தண்டித்து மன்னித்து மீட்போம் நம் தமிழை. கேட்போம் அழகுத்தாய் மொழியை, பேச்சிலும் மூச்சிலும் விதைப்போம் எம் செம்மொழியெனும் செம்தமிழை. உலகத்து மொழிகள் அனைத்தையும் கற்று உலகத்து மொழிகள் அனைத்தையும் நன்கே நன்றே கற்று கற்ற மொழிகளினூடாய் கொஞ்சம் கொஞ்சம் எழில் தமிழை நெஞ்சு பல்லக்கில் ஏற்றி கண்டமெங்கும் காவி சென்று பார் முழுவதும் பரவச் செய்வோம். மிருகங்கள், பறவைகள், ஏனைய விலங்குகள் தத்தம் மொழிகளை ஒருபோதும் மாற்றமடைய விடாமல் தெரிவுறச் செய்யாமல் சுத்தமாக சுதந்திரமாக சுகமாக பேசி தங்கள் உயர்ச்சியை தாமாய் தக்கவைத்துக் கொள்கின்றன. நாய் மியாவென்றும் பூனை வள்ளென்றும் கிளி காக்கா என்றும் காகம் கீக்கி என்றும் சத்தம் செய்வதில்லை. தங்கள் தனித்துவத்தை தன்னிச்சையாக தாமே கட்டி காக்கின்றன ஐந்தறிவு ஜீவன்கள். ஆறறிவுடைய ஆற்றல் மிகவுடைய மனித குலத்தின் ஆதிக்குடிகள் ஆன்மீகமும் மொழியும் தம் பூர்வீகமாக கொண்ட உயர்தமிழ் வழித்தோன்றல்கள் சுயமிழந்து பொலிவிழந்து போலி வாழ்க்கைக்குள் தாம் விழுந்து தமிழையும் வீழ்ச்சிக்குள்ளாக்கும் நிலை இன்று. ஆதலால் இன்றைய தமிழ் மீழ்ச்சிக்காய் நாம் மேலெழுவோம். அருமை தமிழ் அம்மணமாய் அணுவணுவாய் செத்து பிழைப்பது போதும். நாங்கள் துகிலுரித்த எம் தமிழ்தாய்க்கு நாங்களே ஆடை அணிவிப்போம். அரைகுறை நீக்கி அவளை அவமானத்திலிருந்து விடுவிப்போம். ஆபாச மொழி சூழ்ச்சியில் அகப்பட்டு ஆபத்தில் அவதியுறும் இளம் தமிழை நாம் வாழ்த்த முன்பு மீட்பது அவசியமல்லவா? அதனால் உலகத் தமிழர் அனைவரையும் அணிதிரள கேட்போம். தமிழ்மானம் காப்போம். தமிழை தமிழாகவே மீட்போம். வேறு கொண்டு மீண்டழுக என் தமிழே, எழுந்து நிமிர்ந்து நீண்டு வாழ்க என் தமிழே, மீழ்க என் தமிழே.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் வானலைகள் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
மக்கள் நலம் தொடர்பாக சங்கநாதம் தரும் தகவல். பெருஞ்சுவரை தாண்டிய பெரும் நோய் கொரோனா வைரஸ் எனும் கோவிட்-19. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை அடியோடு அழிக்க உலக சுகாதார நிறுவனமும் சுகாதாரத்துறை நிபுணர்களும் மருத்துவர்களும் மக்களை விழிப்புணர்வு கொள்ளும் வகையில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தி வருகிறார்கள். உலக நாடுகள் அனைத்துமே இந்த கொரோனா வைரஸை எதிர்கொள்ள ஒன்று சேர்ந்திருக்கின்றன. வளர்ந்த நாடுகள் கூட இந்த வைரஸ் பெரும் தொற்றை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றன. எனவே அனைவரும் பொறுப்புடன் செயற்படுவோம். பொதுமக்கள் அதிகம் பேர் கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தவிர்க்க முடியாமல் செல்வதாக இருந்தாலும் முகமூடி அணிந்து கொள்ளுங்கள். கைகளை சுத்தமாக சவர்க்காரம் இட்டு கழுவுங்கள். கைகளை முகத்துக்கு அருகில் கொண்டு சென்று சுவாசிப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டிலும் வெளியிலும் ஒருவருக்கொருவர் சுய தனிமைப்படுத்தலுடன் இருந்து உங்களையும் உங்கள் அன்பான உறவுகளையும் இந்த பெரும் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் பொறுப்புடன் செயற்படுவோம். இது மக்கள் நலம் தொடர்பாக சங்கநாதம் வழங்கிய தகவல்.